உதேத்தூர் இயேசு கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு வழங்கவிருப்பன தடம் தந்த தகைமை மற்றும் பால் சுவை. தடம் தந்த தகைமை என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும், அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம் என்றார் இயேசு. இயேசு ஓர் உண்மையான ஊழியர், மிகுந்த நம்பிக்கைக்குரியவர், தன் உயிரை இழந்தேனும் உறவுகளை காக்கும் நன்மனம் கொண்டவர். அதனையே இங்கு அறிக்கையாகத் தருகின்றார். தம் மக்கள் எல்லாரும் அழியா நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பது தந்தை கடவுளின் மேலான விருப்பம். அவ்விருப்பத்தை அகமுணர்ந்து செயல்படத் துணிந்தார். எல்லாரின் உயர் வாழ்வே தம் உயிர் வாழ்வாகக் கொண்டு உழைத்தார். குடும்பத்தில் பெற்றோரிடம் பிள்ளைகள் ஒப்படைக்கப்படுகின்றனர். அவ்வாறே ஆசிரியர்களிடத்தில் மாணாக்கரும், மருத்துவர்களிடத்தில் நலம் நாடுவோரும், ஓட்டுநர்களிடம் பயணிகளும், நீதிபதிகளிடம் நீதிமன்றமும், காவல்துறையினரிடம் சட்ட ஒழுங்குகளும் என பல்துறைசார் அமைப்புகளிடம் இச்சமூகம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு ஒப்படைக்கப்பட்டவர்களை அழியவிடாமல் காக்கும் பணியை நம்மில் எத்தனை பேர் இயேசுவின் மனநிலையோடு தொடர்கின்றோம்? தங்களது விருப்பத்தை கடவுளின் விருப்பத்தில் தொலைத்தவர்களுக்கு வாழ்வில் ஏமாற்றம் என ஏதுமில்லை. இறைவா பிறரின் நல்வாழ்விற்கு பொறுப்பேற்று வழிநடத்தும் கடமையும் எனதென உணர்ந்து தினம் வாழ வரம் தாரும். பல் சுவை அமல உற்பவ அன்னை மரி பெருவிழா. கடவுளின் அதிதூய அன்னை மரியாவின் அமல உற்ப விழா என்பது இயேசுவின் தாய் மரியா தமது தாயின் வயிற்றில் பாவமின்றி கருவானதை கொண்டாடும் விழாகும். மரியா ஜென்ம பாவமின்றி பிறந்தார் என்னும் கருத்தை மையப்படுத்தும் விழாவாக அமைந்துள்ள இது திருகவையில் டிசம்பர் 8 தேதி சிறப்பிக்கப்படுகின்றது. தந்தையாம் கடவுள் உலக மீட்பரின் தாயாகுமாறு மரியாவை தொடக்க முதலேயே தெரிந்து கொண்டார். எனவே மரியாவுக்கு மிகுதியான அருளை பொழிந்து பாவ மாசற்ற நிலையில் தாயின் வயிற்றில் கருவாக உருவாகச் செய்தார். இதுவே மரியாவின் அமல உற்பவம் என்று அழைக்கப்படுகின்றது. மீட்பரின் தாயானதால் மீட்பின் பேறுபலன்கள் மரியாவுக்கு முன்னதாகவே வழங்கப்பட்டன. கிபி 8 நூற்றாண்டில் புனித அன்னா கருத்தரிப்பு என்ற விழாவானது டிசம்பர் 9 கொண்டாடப்பட்டு வந்தது. இதற்கான சான்றுகள் கிரேத்தே நகர அந்திரையாவின் பாடல்களிலும் எவ்பேய நகர் யோவானின் மறை உரைகளிலும் காண கிடக்கின்றன. மேலும் செப்டம்பர் 8 கொண்டாடப்படுகின்ற அன்னை மரியாவின் பிறப்பு விழாவோடு ஒத்துப்போகின்றது. இது டிசம்பர் 9 முதல் செப்டம்பர் 8 முடிய சரியாக 9 மாதங்கள். ஒரு குழந்தை பிறக்க 9 மாதங்கள் போதும் என்று அறிவியலும் கூறுகின்றது. புனித அன்னா கருத்தரிப்பு விழா என்பதுதான் பின்னர் அதே டிசம்பர் 9 கீழை கிறிஸ்தவ திரு அவையால் கடவுளின் அதிதூய அன்னையின் மாசற்ற அமுலோற்பவம் என்ற பெயரில் கடவுளின் தூய அன்னையின் அமுலோற்பவ விழாவாக சிரியாவில் கொண்டாடப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கத்திய உலகிற்கும் பரவியது இவ்விழா. 11 நூற்றாண்டில் மரியா பாவமின்றி உற்பவித்தவர் என்ற கருத்து தோன்றியது. கிபி 12 நூற்றாண்டில் டிசம்பர் 8 புனித கன்னிமரியாவின் அவதரிப்பு என்ற விழாவானது மேலை திரு அவையில் கொண்டாடப்பட்டது. இவ்விழா கீழை திரு அவையில் கொண்டாடப்பட்டு வந்த புனித அன்னாவின் கருத்தரிப்பு என்ற விழாவோடு ஒத்ததாக இருந்தது. கிபி 13 நூற்றாண்டில் இவ்விழாவானது ரோமை திரு அவையின் திருவழிபாட்டு நாட்காட்டியில் இடம் பிடித்தது. 1439 சுவிட்சர்லாந்தின் பேசில் நகரில் நடைபெற்ற பொதுச்சங்கம் இவ்விழாவை டிசம்பர் 8 எல்லா கிறிஸ்தவ ஆலயங்களிலும் கொண்டாட வேண்டும் என்று பணித்தது. 1476 திருத்தந்தை 4 செக்ஸ்டஸ் மரியாவின் அமல உற்பவ திருவிழாவை அனைத்து இடங்களிலும் கொண்டாடுமாறு அறிவுறுத்தினார். திரிதந்து பொதுச்சங்கம் இவ்விழா கொண்டாட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்தது. கிபி 1693 திருத்தந்தை 12 இன்னசென்ட் இவ்விழாவினை 8 நாள் முன் தயாரிப்புடன் கொண்டாட வேண்டும் என்று அறிவித்தார். 1708 திருத்தந்தை 11 கிளமன் இவ்விழாவினை சிறப்பு திருப்பலி, கட்டளை ஜபம் மற்றும் பல்வேறு திரு வழிபாட்டுச் சடங்குகள் வழியாக மிகவும் விமரிசையாக கொண்டாட வேண்டும் என்று பணித்தார். திருத்தந்தை 14 பெனடிக்ட் இவ்விழாவின் நினைவாக ரோமையில் இருக்கும் மரியன்னை பேராலயத்தில் சிறப்பு சிற்றாலயம் அமைத்து இவ்விழாவானது திருவருகை காலத்தின் 2 ஞாயிற்றுக்கிழமையில் வந்தாலும் இவ்விழாவை பெருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்று வலியுறுத்தினார். 1854 திருத்தந்தை 9 பயஸ் அன்னை கன்னிமரியா தன் தாயின் கருவறையிலிருந்தே தொடக்க பாவமில்லாமல் பாதுகாக்கப்பட்டார் என்று மரியாவின் அமல உற்பவத்தை விசுவாசக் கோட்பாடாக அறிவித்தார். 1863 திருத்தந்தை 9 பயஸ் இவ்விழாவிற்கு கன்னிமரியாவின் அமல உற்பவம் என்ற நிலையான பெயரைச் சுட்டி அகில உலக திருகவையில் உள்ள மரியன்னையின் பெருவிழாக்களில் ஒன்றாக அறிவித்தார். 1858 பிப்ரவரி 11 முதல் ஜூலை 16 வரை அன்னை மரியா பெர்னதத் என்ற சிறுமிக்கு அளித்த காட்சியில், அதிலும் சிறப்பாக மார்ச் 25 அளித்த காட்சியில் நானே அமல உற்பவம் என்று தன்னையே வெளிப்படுத்தியதாக கூறப்பட்டிருக்கின்றது. 1879 திருத்தந்தை 13 லியோ இவ்விழாவிற்கு திருவிழிப்பு வழிபாட்டையும் உருவாக்கினார். 1960 ஏற்பட்ட திருவழிபாட்டு சீர்திருத்தம் இவ்விழாவினை மரியன்னையின் பெருவிழாக்களில் ஒன்றாக அறிவித்தது. மரியன்னையின் அமல உற்பவமானது கிறிஸ்து கொணர்ந்த மீட்பிலிருந்து எள்ளளவும் ஒதுக்கப்படவில்லை, விலகி இருக்கவும் இல்லை. மாறாக இது எல்லாம் வல்லவரின், எங்கும் நிறைந்தவரின், ஒரே மீட்பரான கிறிஸ்துவின் வல்லமை மற்றும் மீட்பு திட்டத்திற்கு உட்பட்டதே. இதற்கு விவிலியத்திலோ பாரம்பரியத்திலோ எத்தகைய எதிர்ப்பையும் காண முடியாது. ஆகவே மரியா அமல உற்பவியாக இருப்பது இறைவனுக்கு வசதியாக இருந்தது, தேவையானதாக இருந்தது, அவரால் கூடுமானதாக இருந்தது. எனவே அதை செய்து முடித்தார். ஜென்ம பாவம் ஒரு வினாடி கூட அணுகாத பாக்கியம் பெற்ற அன்னை நம் அமல அன்னை. இவரது ஆன்மாவின் அழகைக் கண்டு கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பு நாளன்று கப்ரியேல் தூதர் அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று வாழ்த்தினார். பாவமற்ற வாழ்வு வாழ்வதற்கான கொடை இறைவனால் நம் அன்னைக்கு கொடுக்கப்பட்டாலும் அதை தன் விசுவாச முயற்சியால் தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டார். அழகின் முழுமையெனவும், ஆறுதலின் தாயெனவும், நம்பிக்கையின் நாயகி எனவும், நலன்களின் ஊற்று எனவும், நம்பினோரின் ஆதரவெனவும், அகில மனத்தின் அரசி எனவும், அன்னையர்க்கெல்லாம் அன்னையெனவும் பலராலும் பலவாறாக பரவலாக விந்தையோடு விவரிக்கப்படும் மரியா அன்பிறைவனின் திருமகனை தாங்கி தரணிக் கழிப்பதற்காக இத்தரணியின் தன்னிகரில்லா தாரகையாக அவனிக்கு அளிக்கப்பட்ட அருமையான படைப்பு. அன்புள்ளங்களே, புனித கன்னிமரியாவின் அமல உற்பவம் குறித்து அருள்பணி முனைவர் டென்னிஸ் அவர்கள் இன்று நமக்கு விளக்குகின்றார். இவர் ரோம் மரியானும் எனப்படும் பாப்பிரை மரியியல் நிறுவனத்தின் தலைவராவார். இதோ அவர் உரையை தருகின்றோம்.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய தாய் திருச்சபையானது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 8வது நாள் அன்னை மரியாளின் அமல உற்பவத்தை மிகவும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றது. அன்னை மரியாளை நாம் அமல உற்பவி என்று அழைப்பதற்கான காரணம் என்ன? அன்னை மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமல் தூய்மையானவளாக எந்த ஒரு பாவத்தின் அணுகூட அவளை தொடாமல் முழுவதும் புனிதமான ஒரு பெண்ணாக அவர் தன்னுடைய அன்னையின் உதிரத்திலே கருத்தரிக்கப்பட்டாள் என்பதைத்தான் நாம் அன்னை மரியின் அமல உற்பவ பெருவிழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் காரணமாக இந்த உலகிலே பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் ஜென்ம பாவத்தோடு பிறக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய திருச்சபையிலே நாம் விசுவசிக்கின்ற ஒரு அடிப்படையான உண்மை. அன்னை மரியாளும் ஆதாம் ஏவாளின் பாரம்பரியத்திலே பிறந்த ஒரு பெண்மணிதான். இருப்பினும் மரியாள் மட்டும் ஜென்மப்பாவம் தீண்டாமல் கருத்தரிக்கப்பட்டாள் என்பதைத்தான் டிசம்பர் மாதம் 8வது நாள் கொண்டாடுகின்றோம். அருட்கடலாகிய இறைவனின் மீட்பரின் தாய் மரியாவை அருளின் நிறைவாக படைத்தார். அன்பார்ந்தவர்களை, இந்த அமல உற்பவத்தை பற்றி நாம் நினைக்கின்ற பொழுது விவிலியத்தில் எந்த விதமான நேரிடையான மேற்கோள்கள் இல்லை. இருப்பினும் திருச்சபையின் பாரம்பரியத்திலே நம்முடைய விசுவாசிகள் அன்னிமரியால் ஜென்ம பாவம் இல்லாமல் கருத்தரிக்கப்பட்டால் உற்பவித்தாள் என்பதை விசுவசித்தார்கள். இந்த அமல உற்பவியை பற்றி இறையியல் அடிப்படையிலே பல்வேறு விவாதங்கள் திருச்சபையிலே எழுந்தன. 1854வது ஆண்டு டிசம்பர் 8வது நாள் 9வது பத்திநாதர் என்ற திருத்தந்தை மூனி ஃபிச்சேந்திசுமூஸ் தேயுஸ் என்ற ஒரு மறை தூது வழியாக அன்னை மரியாள் அமல உற்பவி என்ற மறை கோட்பாட்டை உலகிற்கு பகிரங்கமாக அறிவித்தார். ஆனால் ஏறக்குறைய 13வது நூற்றாண்டிலே இந்த அன்னை மரியாளை பற்றிய இந்த மறை உண்மையை பற்றி மிகப்பெரிய விவாதங்கள் எழுந்தன. இரண்டு விவாதங்களை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். ஒரு சிறிய உதாரணம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு இந்த உலகில் உள்ள மக்கள் அனைத்தையும் மனித குலம் முழுவதையும் மீட்பதற்காக அவர் வந்தார் என்பதுதான் நம்முடைய திருச்சபையினுடைய விசுவாசம். அந்த மனித குலத்திலே அன்னை மரியாளும் ஒருவர். எனவே அன்னை மரியாள் பாவமே இல்லை என்றால், அவரிடம் ஜென்ம பாவம் கூட இல்லை என்றால், அவர் இறைவனின் அந்த மீட்பு திட்டத்திற்கு ஒரு விதிவிலக்காக நாம் அவரை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். இறைவனின் மீட்பு இயேசுவின் வழியாக உலகில் உள்ள மனித குலம் அனைத்திற்கும் கொடுக்கப்பட்டது என்று. அப்படி என்றால் மரியாவை நாம் ஒரு விதிவிலக்காக பார்த்தோம் என்றால், அவரிடம் ஜென்ம பாவம் இல்லை, அவரிடம் வேற எந்த பாவங்களுமே இல்லை என்றால், அவள் இயேசுவால் மீட்கப்பட தேவையில்லை. பாவிகளை தான் இயேசு மீட்க வந்தார். எனவே அவர் மீட்கப்பட தேவையில்லாத சூழ்நிலையில் மரியாள் ஒரு விதிவிலக்காக நாம் பார்க்கின்ற பொழுது, இறைவன் இந்த மனித குலம் அனைத்தையும் இயேசுவின் வழியாக மீட்டார் என்று சொல்லக்கூடிய அந்த யூனிவர்சாலிட்டி ஆஃப் ரிடெம்ஷன் என்ற ஒரு கொள்கைக்கு, என்ற ஒரு மறை கோட்பாட்டிற்கு, நம்முடைய இந்த திருச்சபையில் நம்புகின்ற இந்த விசுவாச உண்மைக்கு பொருள் இல்லாமல் ஆகிவிடும். எனவே மரியாள் இறைவனால் இயேசுவினுடைய மீட்பிற்கு உட்பட்டவரா, அல்லது மரியாள் இயேசுவினுடைய வருகையால் அவருடைய மீட்பு திட்டத்தால் இறைவனால் மீட்கப்படவில்லையா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்தது. நாம் மரியாள் மீட்கப்பட்டாள் என்றால் அவர் பாவத்திற்கு, அதாவது ஜென்ம பாவத்திற்கு உட்பட்டாள் என்று ஆகிவிடும். இந்த இரண்டு கோட்பாடுகளை நாம் எவ்வாறு முழுமையாக புரிந்து கொள்வது என்ற அந்த ஒரு விவாதம் 13வது நூற்றாண்டிலே மிக தீவிரமாக எழுந்தது. அந்த இறையியல் விவாதத்தை டன்ஸ் ஸ்கோட்டஸ் என்ற ஸ்காட்லாண்டு நாட்டைச் சேர்ந்த ஒரு பிரான்சிஸ்கன் குருவானவர் ஆக்ஸ்போர்டில் வாழ்ந்து வந்தார். ஒரு மிகப்பெரிய பேராசிரியர், அறிவு சார்ந்த ஒரு மிகப்பெரும் ஒரு விவிலிய இறையியல் அறிஞர். அவர் ஒரு அருமையான ஒரு கோட்பாட்டை சொன்னார். அன்னை மரியாளின் அமல உற்பவம் என்பது பிரிசர்வேட்டிவ் ரெடம்ஷன் என்று சொன்னார். அதாவது அன்னை மரியாளை ஜென்ம பாவம் தொடுவதற்கு முன்பாகவே இறைவன் அவரை அந்த பாவத்திலிருந்து அவரை மீட்டு விட்டார் என்று சொன்னார். எனவே இந்த ஜென்ம பாவமானது அவரை தொடவே இல்லை, அணுகவே இல்லை என்று சொன்னார். எனவே அன்னை மரியாள் மீட்கப்பட்டவர் என்ற ஒரு பொருளிலே அவர் சொன்னார். இதை நாம் மிகவும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், இரண்டு வழிகளில் ஒருவரை நோயில் நின்று காப்பாற்ற முடியும். ஒன்று, நோய் தாக்காமலேயே தடுப்பூசி போட்டு நோயை நின்று காப்பாற்றுவது. இரண்டாவது, நோய் தாக்கிய பிறகு அந்த நோயிலிருந்து அவருக்கு தக்க மருந்தை கொடுத்து அவரை குணப்படுத்துவது. நாம் அனைவரும் ஜென்ம பாவத்தால் பாதிக்கப்பட்டவர்கள். இயேசுவினுடைய வருகையால் நம் அனைத்தையும் நம்முடைய பாவங்களை இறைவன் மீட்டார். அது ஒரு வகை. ஆனால் அன்னை மரியாளை பொறுத்தவரையில் இந்த பிரிசர்வேட்டிவ் ரெடம்ஷன் என்று சொல்கின்றோமே, அவளை அந்த ஜென்ம பாவக்கரை அவரை தீண்டுவதற்கு முன்பாகவே அவர் கருவான முதல் நொடியிலிருந்து இறைவன் அவரை பாதுகாத்தார். எனவே ஜென்ம பாவம் அவரை தீண்டவில்லை, தீண்டுவதற்கு முன்பாகவே அவரை பாதுகாத்து விட்டார். எனவேதான் நம்மை பொறுத்தவற்றில் ஜென்ம பாவம் நம்மை தீண்டிய பிறகு இறைவன் நம்மை அந்த காயத்திலிருந்து நம்மை திருமுள்ளுக்கு வழியாக குணப்படுத்தி பாதுகாக்கின்றார். இறைவனால் மரியாளை ஜென்ம பாவத்திலிருந்து காப்பாற்ற முடிந்தது. அது ஏற்புடையதாக இருந்தது. ஏனென்றால் அவள் அந்த இறைவனின் மகனை தன்னுடைய உதிரத்திலே அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அவர் ஒரு தூய்மையான ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். எனவே அந்த அவருடைய அமல விருப்பம் என்பது ஒரு ஏற்புடையதாக இருந்தது. மூன்றாவது, எனவே அவர் அதை செய்தார் என்று அந்த டோன்சிஸ் கோட்டஸ் என்பவருடைய சீடர் பிரான்சிஸ் மாயோரிஸ் என்பவர் ஒத்துயித் தெக்குயித் ஏர்கோஃபேச்சித் என்ற லத்தின் மொழிகளை மிகவும் தெளிவாக விளக்குவார். அன்பார்ந்தவர்களே, இந்த விவிலிய மற்றும் இறையியல் விவாதங்களை விட்டு நம் வெளியே வந்து இப்பொழுது இந்த அன்னை மரியாளின் அமல விருப்பம் என்பது நமக்கு இன்று என்ன செய்தியை சொல்லுகின்றது என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்னை மரியாள் முழுமையிலும் புனிதமான ஒரு பெண்ணாக இருந்தார். அவரை எந்த ஒரு ஜென்ம பாவமோ மற்றவர் அவருடைய தனிப்பட்ட பாவங்களோ எந்த ஒரு பாவமும் அணுகாத வரையிலே அவர் ஒரு முழுமையான புனிதையாக இருந்தாள் என்று நாம் விசுவாசிக்கின்றோம், கொண்டாடுகின்றோம். அவர் இறைவனுடைய அருளின் முழுமை. எனவேதான் கபிரியேல் தூதர் அவரை அருள் நிறைந்தவளை என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அன்னை மரியாளின் அந்த புனிதத்துவம், அவருடைய புனிதம், அவருடைய அந்த அருள் நமக்கும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு அம்சமாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே அமைய வேண்டும். எனவே அன்னை மரியாளின் இந்த அமல உருபவத்தை நாம் பெற்று சிந்திக்கின்ற பொழுது நாமும் அவரை போல பாவங்களிலிருந்து விலகி வாழ, தூய்மையானவர்களாக வாழ, நாம் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழ, பாவம் செய்யாமல் பாவத்தை கண்டு நாம் அஞ்சி பயந்து நாம் ஒவ்வொரு நாளும் தூய்மையிலும் புனிதத்திலும் நாம் வளர முயற்சிப்போம். அன்னை மரியாளின் வாயிலாக இறைவனை மன்றாடுவோம். நாம் புனிதத்தில் நாளும் வளர்வோம். அப்பொழுது இந்த அன்னை மரியாளின் அருளும் ஆசீரும் இறைவனின் அந்த பாதுகாவலும் அவருடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு செயல்களிலும் நம்முடைய வார்த்தைகளிலும் நம்முடைய உறவு முறைகளிலும் நாம் செய்கின்ற எல்லா விதமான காரியங்களிலும் இறைவனின் மகிமை முழுமையாக வெளிப்படும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் இறைவனை நாம் ஜெபிப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.
புனித கன்னிமரியாவின் அமல உற்பவம் குறித்து நமக்கு இதுவரை உரை வழங்கியவர் மரியானும் எனப்படும் ரோம் பாப்பிரை மரியியல் நிறுவனத்தின் தலைவர் அருள்பணி முனைவர் டென்னிஸ். ஆண்புள்ளங்களே, அமல உற்பவிக்கு புகழ் பாடுவோம், அவர் துணையை தினம் நாடுவோம். அமல உற்பவ அன்னைமரி பெருவிழா குறித்து இன்றைய பல்சுவையை உங்களுக்கு வழங்கி விடை பெறுவது வத்திக்கான் வானொலி செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.